டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 2-7 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக 2-3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன். மல்கியாவின் செய்தி மிகவும் அற்புதமாக ஆரம்பமாகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது அழகான ஒரு ஆரம்பமாயிருக்கிறது இல்லையா? இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் எவ்வாறு பதிலளிக்கப் போகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நெகேமியாவின் காலத்திலே அவர்கள் எருசலேமின் சுவர்களை மீண்டும் கட்டுவதற்கு சோர்ந்து போயிருந்தாலும் அங்கே செழுமை காணப்பட்டது. அவர்கள் தேவாலயத்தினை மீண்டும் கட்டுவதை ஒரு தொழுகையாக கொண்டார்கள். அவர்கள் சடங்காச்சாரத்தை செய்தார்கள். அவர்களுடைய பார்வைக்கு எல்லாமே நலமாக தோன்றியது. அவர்கள் கர்வம் கொண்ட, குதர்க்கமான, அக்கறையற்ற ஒரு கூட்ட ஜனங்கள். தேவன் அவர்களை பார்த்துதான் நான் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்கிறார். இப்பொழுது அவர்களுடைய பதிலை பாருங்கள். எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று கேட்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலே இவ்வாறு பேசுவதற்கு வரம்பு மீறிய துணிச்சல் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? அவர்கள் சொல்கிறார்கள், நீர் எந்த முறையிலே எங்களை சிநேகித்தீர் என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றும் கூட திருச்சபையிலே அநேகர் இவ்வாறுதான் கேள்விகளை எழுப்புகிறார்கள். எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை எல்லாம் பார்த்தால், இதெல்லாம் இப்படி இருக்கும்பொழுது தேவன் எங்களை நேசிக்கிறார் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களிலே அன்பாயிருப்பதை துவக்கத்திலிருந்தே இஸ்ரவேலருக்கு தெளிவாக கூறி வந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் உபாகமத்திற்கு வருவீர்கள் என்றால், எவரும் சொல்வதற்கு முன்னரே தான் அவர்களை நேசிப்பதாக தேவன் சொல்கிறதை நாம் பார்க்கலாம். உபாகமத்திற்கு நீங்கள் வரும்பொழுது அது மோசேயின் காலத்திற்கு வந்துவிடுகிறது. அவர்கள் 40 ஆண்டு காலமாக வனாந்திரத்திலே அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்பதை சொல்வதற்கு கடினமான ஒரு சூழ்நிலைதான். அவ்வாறு சொன்னால் யாரும் நம்ப முடியாத ஒரு நிலைதான். ஆனால் உபாகமம் 10:15 மோசேயின் மூலமாக தேவன் இவ்வாறு சொல்கிறார். உபாகமம் 10:15 பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து என்கிறார். தேவன் எளிதாக யாரையும் பார்த்து இவ்வாறு கூறியதில்லை. நீங்கள் ஜலப்பிரளய காலத்தையும் அதற்கு பின் உள்ள காலத்தையும் கூட பார்க்கலாம். தேவன் யாரை பார்த்தும் இவ்வாறு கூறவே இல்லை. தேவன் ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை. அவர் ஆபிரகாமை நேசித்தார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தான் மனிதர்களை நேசிப்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே அவர் அவசரப்படுவதில்லை. ஆனால் அவர் இங்கே சொல்கிறார், ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது தேவன் தான் என்ன சொன்னாரோ அதை நிரூபிக்க ஆயத்தப்படுகிறார். அவர் கொடுக்கும் பதிலை பாருங்கள். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன் என்கிறார். இந்த ஒரு தலை சிறந்த வாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு பதிலாக கொடுத்தார். மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய அன்பை சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்கள் தேசத்தின் தோற்றத்தை, அதாவது துவக்கத்தை குறித்து நினைவுபடுத்துகிறார். யாக்கோபும் ஏசாவும் இரட்டை குழந்தைகள். தேவன் துவக்கத்திலே அவர்கள் இருவருக்கும் இடையிலே வித்தியாசத்தை ஏற்படுத்திவிட்டார். ஆதியாகமம் 25:22-23 நீங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் யாக்கோபை சிநேகிப்பதாக இங்கே மல்கியாவிலே சொல்வதற்கு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஆதியாகமத்திலே சொல்லிவிட்டார். இப்பொழுது இது ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது. யாக்கோபை சிநேகிப்பதாகவும் ஏசாவை வெறுப்பதாகவும் தேவன் ஏன் கூற வேண்டும்? இதுவே அந்த பிரச்சனை. ஒரு இறையியல் கல்லூரி மாணவன் பேராசிரியரிடத்திலே வந்து, ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஏசாவை வெறுத்ததாக ஏன் தேவன் சொல்லுகிறார் என்றான். அதற்கு அந்த பேராசிரியர், எனக்கும் அந்த வசனத்திலே பிரச்சனை இருக்கிறது, ஆனால் என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் யாக்கோபை சிநேகித்தேன் என்று தேவன் ஏன் சொன்னார் என்பதுதான். அருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற வசனத்தின் பிரச்சனை என்னவென்றால் தேவன் இந்த ஜனங்களை நேசிப்பதாக ஏன் சொல்லுகிறார்? ஆனாலும் நாம் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த காரியத்தை யாக்கோபும் ஏசாவும் இரண்டு பெரிய தேசங்களாக ஆகும் வரை சொல்லவில்லை. இவை இரண்டும் பெரிய தேசங்களாக உருவெடுக்க நீண்ட வரலாறு காணப்படுகிறது. தேவன் யாக்கோபின் இருதயத்திலே இருந்ததை அறிந்தபடியினாலே யாக்கோபை சிநேகித்ததாக சொல்கிறார். யாக்கோபு தனக்காக வாழ வாஞ்சையுடையவன் என்றும் ஏசா தன் மீது எந்த ஒரு விருப்பத்தையும் உடையவன் அல்ல என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். ஆனால் மல்கியாவிலே இந்த ஒரு வாக்கியத்தை சொல்வதற்கு சுமார் 1500 ஆண்டுகள் தேவன் செயல்பட வேண்டியதாயிற்று. தேவன் இவ்வாறு நேசிப்பதாகவும் வெறுப்பதாகவும் சொல்வதற்கு காரணம் உண்டு என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஏசாவின் சந்ததி மூலமாக ஏதோம் என்ற தேசமும் யாக்கோபின் சந்ததி மூலமாக இஸ்ரவேலும் தோன்றியது. இந்த தேசங்களின் நடைமுறையை கொண்டு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவன் அவ்வாறு கூறியது சரி என்று நீங்களும் கண்டுகொள்வீர்கள். இதனால்தான் தேவன் யாக்கோபை சிநேகித்திருக்கிறார், ஏசாவை வெறுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மேலே தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டு நம்முடைய உள்ளத்திலே அவருக்கு பதில் சொல்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அதை காண்பிப்போம் என்றால் தொடர்ந்து நம்மை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்வார். நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவருடைய விருப்பத்தையே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பம் உங்களுக்கு திட்டமாய் இருக்கும் என்று சொன்னால் அவர் உங்களை பார்த்தும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று மீண்டுமாக இந்த வேளையிலே சொல்ல விரும்புகிறார். இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை இன்று கற்றுத்தருகிறது. நாம் தேவனுடைய அன்பை குறித்த அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். தேவன் நேசிப்பாரானால் அவர் வெறுக்கிறவராகவும் இருக்கிறார் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஏனென்றால் நாம் ஒன்றை வெறுக்காமல் ஒன்றை நேசிக்க முடியாது. ஒருவர் கூறியது போல நேசமும் வெறுப்பும் ஒன்றிற்கொன்று மிகவும் நெருக்கமானது. தேவன் நன்மையானதை நேசிப்பார் என்றால் தீமையானதை அவர் வெறுக்கவே வேண்டும், வேறு வழியே கிடையாது. இதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறும் ஏதோம் தேசத்தின் வரலாறும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டது. ஏசாவின் வாழ்வு நிமித்தம் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்ட தீமை நிமித்தம் அது அந்த ஏதோம் தேசத்திலே காணப்பட்டது நிமித்தம் தேவன் இவ்வாறு கூறியதாய் சொல்கிறார். ஏசாவை வெறுத்ததாகவும் யாக்கோபை சிநேகித்ததாகவும் சொல்கிறார். அருமையானவர்களே, இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் நம்மை நேசிப்பதாக சொல்வாரா அல்லது வெறுப்பதாக சொல்வாரா? சற்றே எண்ணி பார்ப்போம். மல்கியா 1:4-5 வசனங்களை பாருங்கள். ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். தேவன் இங்கே கூறுகின்ற காரியம் இதுதான். நான் இந்த ஏதோம் தேசத்தோடும் இஸ்ரவேல் தேசத்தோடும் எவ்வாறு செயல்படுகிறேனோ அது நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்பதையும் ஏசாவை வெறுத்தேன் என்பதையும் வெளிப்படுத்தும் என்கிறார். தேவன் ஏதோமை நியாயம் தீர்த்த பிறகு அது மீண்டும் உலக வரலாற்றிலே தோன்றவே இல்லை. நீங்கள் ஏதோமியர் யாரையாவது பார்த்திருக்கிறீர்களா? அவர்களை பற்றிய ஏதாவது தகவல் உங்களிடத்திலே உண்டா? அவர்கள் இப்பொழுது இல்லை. பிரியமானவர்களே, அவர்கள் உலக வரைபடத்திலிருந்தே இல்லாமல் போய்விட்டார்கள். இது அவர் ஏதோமை வெறுத்ததையும் இஸ்ரவேலை நேசித்ததையும் வெளிப்படுத்துகிறது. தேவன் இஸ்ரவேலை நோக்கி, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை செய்து காட்டிவிட்டேன் என்று சொல்கிறார். ஆரம்ப காலத்திலே தேவன் இந்த வாக்கியத்தை ஒருபோதும் கூறவில்லை. ஏனென்றால் அது வரலாற்றிலே செயல்பட அவர் காத்திருந்தார். இது ஒன்றை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய தெரிந்தெடுப்பு நம்ப முடியாததாக, நம்முடைய அறிவுக்கு பொருந்தாததாக ஒருபொழுதும் இருப்பதில்லை. தேவன் அவ்வாறு எதையும் தெரிந்தெடுப்பதில்லை. ஒன்றை கூறுவார் என்றால் அதற்கு வலிமையான சான்று இருக்கும். தேவன் தம்முடைய ஜனங்களோடு உண்மையான ஒரு உறவை வைத்திருந்தார். தேவன் அந்த தேசத்தின் தந்தையாக இருந்தார். அவர் அவர்களின் தேவனாக இருந்தார். அவர்களுடைய கர்த்தராக இருந்தார். நியாயாதிபதியாகவும் இருந்தார். அவர் அந்த ஜனங்களை கடுமையாக தண்டித்தார். அவர் ஏதோமை தண்டித்ததை விட இஸ்ரவேலை அதிகமாக தண்டித்தது போன்று பின்னாலே தோன்றும். அவர்கள் மேசியாவை புறக்கணித்தபடியினாலே இந்த தண்டனை வந்தது. இன்று தேவன் அன்பாக இருக்கிறார் என்று அதிகமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இவ்வாறு சொல்வது புரிந்து கொள்வதற்கு கடினமானதாகும். தான் அன்பாக இருப்பதாக தேவன் இஸ்ரவேலுக்கு சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், நான் உன்னை நேசித்தேன், அதை செய்து காண்பித்திருக்கிறேன் என்று தான் சொல்கிறார். தேவன் மனுக்குலத்தை பார்த்து வெகு ஆண்டு காலமாக நேசிப்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கூறியதற்கு வெகு காலத்திற்கு முன்னமே அதை அவர் செய்து காண்பித்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலே, ஆபிராமை அழைத்த வேளையிலே, இன்று வரை தேவன் தம்முடைய அன்பை செயலிலே காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் என்னையும் உங்களையும் இன்றல்ல என்றோ நேசித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் பதிலுக்கு அவரை நேசிப்போம் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறோமா அல்லது அவருடைய எதிர்பார்ப்பை அசட்டை செய்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். மல்கியா முதலாம் அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. இஸ்ரவேலில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவன் பிதாவாக இருந்ததில்லை. மோசே மற்றும் தாவீது போன்றவர்களை பார்த்து அவர்கள் தன்னுடைய தாசராக இருப்பதாக, அதாவது ஊழியக்காரராக இருப்பதாகவே அவர் கூறினார். அவர்கள் ஒவ்வொருவரும் யெகோவாவின் ஊழியக்காரர்கள். ஆனால் அவர் அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் தன்னுடைய குமாரன் என்று அழைக்கிறார். இங்கே தேசத்தோடு தேவன் அப்படிப்பட்ட ஒரு உறவை கொண்டிருப்பதாகவே நினைவுபடுத்துகிறார். நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. இவ்வாறாக சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். தேவன் இவ்வாறு கூறினபடியினாலே அவர்கள் உள்ளம் மிகவும் காயப்பட்டது. அவர்கள் தேவனை நோக்கி, நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா, நாங்கள் சபைக்கு ஒழுங்காக சென்று வருகிறவர்கள், சடங்காச்சாரமாக என்னென்ன உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அப்படியே செய்து வருகிறோம், நாங்கள் மிகவும் உண்மை உள்ளவர்கள், உண்மையில் நாங்கள் இந்த முழு தேசத்திற்கும் தூண்கள் போன்றவர்கள், இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் உம்முடைய நாமத்தை தூஷிப்பதாக சொல்வதற்கு உமக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ, நாங்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தை தூஷித்தோம் என்கிறார்கள். அன்னை நாட்களிலே நாகரீகமற்றவர்கள் என்று கருதப்பட்ட அவர்களின் பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நவீன கால முறை என்னவென்றால், பெற்றோர்களை அவர்கள் கனம் பண்ணுகிறதில்லை. ஆனால் பழங்காலத்திலே பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவேதான் தேவன் இந்த விளக்கத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் நீங்கள் என்னை கனம் பண்ணவில்லை என்று சொல்கிறார். இந்த செய்தி அவர்களை சென்று அடைய வேண்டும். ஆனால் அவர்கள் கடினமானவர்களாக இருந்தபடினாலே இது அவர்களை சென்று அடையவில்லை. அவர்கள் மிகவும் கர்வம் கொண்ட ஆணவமான சுயநலம் கொண்ட மக்கள். நீங்கள் அவர்களிடத்திலே ஒன்றுமே சொல்ல முடியாது. இது இந்திய வாலிபர்களை மட்டுமல்ல எல்லா ஜனங்களையும் ஓவியம் போல நமக்கு காண்பிக்கிறது. வாலிப வயதினர் கேட்பதே இல்லை என்று நாம் குறை சொல்கிறோம். ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் பெரியவர்களும் கேட்பதில்லை என்பதை அறிகிறோம். அவர்கள் தேவனுக்கு செவி சாய்ப்பதில்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் என்னுடைய நாமத்தை தூஷிக்கிறீர்கள் என்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். இன்று பெற்றோராக இருக்கிறவர்கள் இதை குறித்து அநேகர் வேதனைப்படுகிறது உண்டு. எங்கள் பிள்ளைகள் எங்களை கனம் பண்ணவில்லை என்று சொல்லி. பிள்ளைகளாய் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? இது தேவன் ஆசீர்வாதத்தோடு வாக்குத்தத்தோடு கொடுத்துள்ள முதலாவது ஒரு கற்பனை. இதை நாம் மறந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, பெரியவர்களாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல நம்மை பார்த்தும் நீங்கள் என்னுடைய நாமத்தை தூஷிக்கிறீர்கள் என்று சொல்வார் என்றால் அது எத்தனை வேதனையானது இல்லையா? அவருடைய செய்கை ஒரு பாதிப்பை உண்டாக்கியது. ஆனால் அவர் கூறுவது என்னவென்று உண்மையிலே தாங்கள் அறியாததைப் போலவே இஸ்ரவேல் ஜனங்கள் செயல்பட்டார்கள். நீங்கள் ஒருவேளை அன்றைய நாட்களிலே எருசலேமிலே இருந்திருப்பீர்கள் என்றால் தேவாலயத்திலே ஒரு திரளான கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் பலிகளை கொண்டு வந்து செலுத்தி சடங்காச்சாரமான எல்லா காரியங்களையும் சரியாக நிறைவேற்றுவதை காண்பீர்கள். மிகவும் பக்தியானவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை அவர்களிலே பார்க்கலாம். அவர்களுடைய பயபக்தியான செய்கை உங்களை கவரும். ஆகவே நீங்கள் இது ஒரு சிறந்த பக்தியுள்ள ஜனக்கூட்டம், அவர்கள் உண்மையாகவே தேவனை தொழுது கொள்கிறார்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தேவனை விட்டு வெகு தொலைவிலே வாழ்ந்தார்கள். அவருடைய செய்கை தேவனை தூஷிக்கிறதாக இருந்தது. மல்கியா முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு தொடர்ந்து ஒழுங்காக போகும்பொழுது எவ்வாறு அவருடைய நாமத்தை தூஷிக்க முடியும்? தேவன் அதை குறித்து இவ்வாறு சொல்லுகிறார், என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே என்கிறார். இங்கே அப்பம் என்பது பலிபீடத்தின் மீது படைக்கின்ற ஒரு பலி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எட்டாம் வசனத்தில் தேவன் இதை குறித்துதான் பேசுகிறார் என்பதை தெளிவுபட சொல்கிறார். அவர்கள் செலுத்துகின்ற பலி தீட்டுப்பட்டு இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறார்கள். இவை தேவனை காயப்படுத்தியது. அவர்கள் தேவனுக்கு அன்பான ஜனங்களாக இருந்தபடியினாலே தேவன் அவர்களிடத்திலே இதை மறைக்காமல் சொல்கிறார். தேவனை அசுத்தப்படுத்துவது என்பது உண்மையிலே மிகப்பெரிய குற்றம். ஆனால் தேவன் இதை அவர்களுக்கு தெரியப்படுத்திய பொழுது அவர்கள் அதை அக்கறையின்றி கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். தாங்கள் அதை அறியாதது போல நடந்து கொண்டார்கள். தேவன் தான் சொல்லுகிறது என்ன என்று அறியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது போல அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது. பின்னர் தேவன் அவர்களிடத்திலே கர்த்தருடைய பந்தி எண்ணாமற் போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே என்று சொல்கிறார். இது இகழத்தக்கதாயிற்று என்று இஸ்ரவேலர் கூறினார்கள். அவர்கள் தங்களுடைய நடக்கையின் மூலம், அதை நடத்திய விதத்தின் மூலம் கர்த்தருடைய பந்தியை இகழ்ச்சியடைய செய்தார்கள். இங்கே சிறையிருப்பிலிருந்து திரும்பி தங்கள் இடங்களிலே சென்று குடியேறிய மீதியான இஸ்ரவேல் ஜனங்களோடுதான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் சிறைப்பிடிப்பு கடந்த காலம் ஆகிவிட்டது. தேசத்திலே செழிப்பு உண்டாயிற்று. இப்பொழுது அவர்கள் தன்னிறைவு அடைய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. இதில் அவர்கள் சடங்காச்சாரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவர்கள் இருதயம் தேவனை விட்டு வெகு தொலைவிலே இருந்தது. தேவன் காரியங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டபொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்வம் உள்ளவர்களாக துடுக்குத்தனமாக பதிலளிக்கிறவர்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள்? சடங்காச்சாரமாக ஏதோ கடமுறைக்காக தேவனை தொழுது கொள்கிறீர்களா, அல்லது பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை தொழுது கொண்டு வருகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். உலக ஆசீர்வாதத்தை பெற்றவுடன் அவரை மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே உள்ள சுய திருப்தியினாலே தேவனை குறித்த பயம் குறைந்து போயிற்றோ? சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எதிர்த்து பேசுகிறவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனங்களுக்கு எந்த அளவிலே கீழ்ப்படிந்து நடக்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஆண்டவர் பலமுறை பல காரியங்களை குறித்து உங்களோடு தனிப்பட்ட முறையிலே உறவாடுகிறார், உங்களுக்கு உணர்த்துகிறார், உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அதை கேட்டு நீங்கள் கீழ்ப்படைந்திருக்கிறீர்களா? ஆண்டவரை நீங்கள் கனவீனப்படுத்திய காரியங்களிலே, அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்திய காரியங்களிலே உங்கள் வாழ்க்கையை சரி செய்து விட்டீர்களா? இல்லையென்றால் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நீங்கள் அதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். அதை குறித்து நீங்கள் செயல்படுங்கள். அவருக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு ஆண்டவரே, உம்முடைய பலனை தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலன் எனக்கு தேவை. உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவை. உம்முடைய வழிநடத்தல் எனக்கு தேவை என்று நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை அவர் புதுப்பித்து அவருடைய நாம மகிமைக்காக இன்றைக்கும் பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறவர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கேட்டமுடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் எதிர்த்து பேசுகிறவர்களா இல்லாமல் எங்களுடைய குறைகளை நீர் சுட்டி காட்டும் பொழுது அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்கள் மேலே அன்பாய் இருக்கிறீர் என்பதை மீண்டும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஐயா, ஆனாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உம்முடைய மாறாத குண நலனின் நிமித்தமாக எங்கள் மேல் இன்று அன்பாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களுக்கான தண்டனைக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நீர் மறிக்க ஒப்பு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, உமக்கு கீழ்ப்படிய நீரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
உனருள்ளம் சமுத்திரமோ, மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசு உனருள்ளம் சமுத்திரமோ, தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உனருள்ளம் கருணை ஊற்றோ, என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உனருள்ளம் கருணை ஊற்றோ. மறுத்த தரணியின் அரசே உன்னதுள்ளம் கருணை ஊற்றோ.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.